வணக்கம் கவிதா ருக்மணி அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்தவர். இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பை போன்று இன்னும் நிறைய தியான மற்றும் யோக அமைப்புகள் இருக்கின்றன இல்லையா? அந்த அமைப்புகளிலிருந்து நீங்கள் சார்ந்திருக்கும் பிரம்மகுமாரிகள் எப்படி வித்தியாசப்படுகின்றது என்று சொல்லுங்கள்.
பிரம்மகுமாரிகள் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ராஜயோக தியானம்ங்கிறது கற்றுக் கொடுக்கறோம். இந்த தியானமானது வந்து நம்ம மனதிற்கான ஒரு பயிற்சி. இந்த மன பயிற்சி வந்து எதுக்காக நம்ம செய்யறோம்னா, நம்ம எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறதுக்காக நம்ம செய்யறோம். இப்ப நம்ம எண்ணங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய மனதின் வலிமை வந்து அதிகமாகுது. மனதின் வலிமை அதிகமாகும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அன்றாட வாழ்க்கையில பல சூழ்நிலைகள், பிரச்சனைகள்னால வரக்கூடிய கோபம், டென்ஷன், கவலை, பயம், இதெல்லாம் நம்ம வந்து குறைத்து கொள்வதற்கான ஒரு சக்தி நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம மனது ஒரு நாள் முழுவதும் இந்த உணர்வுகள், தீய, இந்த ஒரு எதிர்மறையான உணர்வுகள், நெகட்டிவான உணர்வுகள்ல இருந்து விலகி இருக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியமும் வந்து காப்பாற்றப்படுது. நமக்கு வந்து அந்த பிபி வர்றது, டயபெட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல வந்து நம்ம வைக்க முடியும். அதனால இது வந்து மனதிற்கான பயிற்சி செய்யும் போது உடல் ஆரோக்கியமும் ஏற்படுது, மன ஆரோக்கியமும் ஏற்படுது.
அதாவது இந்த ராஜ யோகா என்பதுதான் உங்கள் அமைப்பின் சிறப்பு இல்லையா?
ஆமாங்க.
சரி, யோகாசனம், தியானம், யோகா என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இதில் நிறைய பேருக்கு குழப்பமும் இருக்கின்றது. இந்த யோகா, யோகாசனம், தியானம் இவற்றுக்கிடையில் என்ன வித்தியாசம் என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
யோகம், அதாவது யோகாசனங்கள் என்பது, யோகாசனம்னு சொல்லும் போதுதான் அது வந்து உடலுக்கான பலவிதமான பயிற்சிகள் வந்து இருக்கு, ஆசனங்கள் இருக்கு. அது வந்து மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், நம்ம உடலுக்கு வந்து பலவிதமான சக்கரங்களை வந்து அது ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பயிற்சிகள், அதெல்லாம் யோகாசனங்கள்னு சொல்லப்படுது. இன்னொன்னு வந்து தியானம், மெடிடேஷன் சொல்றோம். இந்த தியானம் மெடிடேஷன்ங்கிறது வந்து நம்ம மனதை வந்து ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சி, கான்சென்ட்ரேஷன் பவர், அதை வந்து நம்ம செய்யறதுதான் தியானம் மெடிடேஷன் சொல்றோம். இன்னொன்னு யோகா அப்படின்னு சொல்றோம்னா, யோகான லிங்க்னு அர்த்தம், அதாவது கனெக்ஷன் அர்த்தம். நம்ம வந்து நம்மை விட மேலான ஒரு சக்தியோட நம்மளை இணைத்து கொள்வதற்கு பெயர் வந்து யோகான்னு சொல்றாங்க. யோகானா வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டு ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மை நாமே வந்து நம்ம ஹீல் பண்ணி கொள்வது, நம்ம மனதுல இருக்கக்கூடிய பலவிதமான சுமைகள், பாரங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி கொள்வது. அதனால இந்த யோகா என்பது வந்து நம்ம மன சம்பந்தப்பட்டது கூட, நம்ம உடல் பயிற்சி செய்யும் போது கூட பாருங்க, நம்ம மனம் வந்து அதுல ஒருநிலைப்படுத்தணும், அப்பதான் வந்து அந்த யோகாசனங்கள் கூட நமக்கு வந்து நன்றாக செய்ய முடியும். அதனால யோகா, தியானம், மெடிடேஷன்ங்கிறது எல்லாமே நம்ம மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்காக.
தியானம், யோகா இவற்றையெல்லாம் சமய சார்பில்லாமல் அணுக முடியாதா?
அதாவது எப்பயுமே பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் என்பது வந்து மத சார்பற்றது. ஆன்மீகம் வந்து பியாண்ட் ஆல் தி ரிலீஜன், எல்லா விதமான மதங்களுக்கும் தர்மங்களுக்கும் அப்பாற்பட்டதுதான் ஆன்மீகம். அது போலதான் யோகா தியானம் என்பதும், அந்த ஆன்மீகம்னா என்ன, இறைவனை வந்து நம்ம நினைவு செய்வது, இறைவனோடு நம்மளை வந்து மனதால தொடர்பு கொள்வது. அதனால இது எந்த ஒரு தர்மத்துக்கு உட்பட்டதும் வந்து கிடையாது. ஏன்னா இறைவன் வந்து எந்த தர்மத்தை சேர்ந்தவரும் கிடையாது, இறைவன் அனைவருக்கும் ஒருவர் தான். பல விதமான பெயர்கள்ல, பல விதமான ரெப்ரசன்டேஷன்ஸோட நம்ம பல தர்மங்கள் அவரை நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியவர்கள் நமக்கு ஒன் காட் ஒன் ரிலீஜன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம யோகம், தியானம் என்பது நம்மை நாம அந்த மேலான பரம்பொருள் இறைவனிடம் நம் மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவது.
தியானத்தை அல்லது யோகாவை பயிற்சியாளர் இல்லாமல் செய்ய முடியாதா அல்லது செய்யக்கூடாதா?
கண்டிப்பாக முதல்ல வந்து அந்த பயிற்சிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு கைடன்ஸோட செய்யும் பொழுது நம்ம அதை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து கத்துக்க முடியும். இப்ப சமையலே பாருங்க, நம்ம வந்து ஒரு புக்கை வந்து படிச்சு கத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதே வீட்டுல அம்மா செய்யறாங்க பாக்குறோம், அந்த அவங்க எப்படி செய்யறாங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு அதை பின்பற்றி செய்யும் போது அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். அதனால முதல்ல ஆரம்ப கட்டத்துல வந்து உங்களுக்கு அந்த தியானம் பயிற்சிகள் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் தேவை. அப்புறம் நீங்க கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங்கா நீங்களே வந்து அதை செய்ய முடியும்.
இதுவரை இன்னும் ஒரு கேள்வி வருகின்றது. தியானம், யோகா, யோகாசனம் இவற்றையெல்லாம் செய்துவிட்டு இடையில் விட்டுவிட்டால் ஏதாவது பாரதூரமான விளைவுகள் ஏற்படுமா?
அது வந்து உடலுக்கான பயிற்சியை வந்து நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு திடீர்னு நிறுத்தினோம்னா கண்டிப்பா அதுக்கான விளைவுகள் ஏற்படும். ஆனா மனதிற்கான பயிற்சி அப்படி கிடையாது. மனதிற்கு நீங்க எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவு நல்லது, அவ்வளவுதான். அது நீங்க செய்யாம விட்டீங்கன்னா நீங்க வீக் ஆயிடுவீங்க மனசு. மத்தபடி பிசிக்கலா எந்த வித பாதிப்பும் இருக்காது. இப்ப டெய்லி வந்து ஒருத்தர் ரொம்ப ரொம்ப வந்து கரெக்டா வந்து வாக்கிங் ஜாகிங் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய வந்து பண்றாரு, திடீர்னு அதை நிறுத்தும் போது அந்த உடல்ல வந்து அதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஆனா வந்து மெடிடேஷன் தியானம் வந்து மனதிற்கான பயிற்சி தான். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், டெய்லி போறோம் அப்படின்னா நல்லது. போகாம இருந்தீங்கன்னா என்ன, அதனால கெட்டது கிடையாது, ஆனா நன்மை வந்து ஏற்படாது, அவ்வளவுதான். இப்ப அது போலதான் மனதிற்கான பயிற்சியும் நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, செய்யல அப்படின்னா அந்த நன்மையில இருந்து நம்ம அடையறதுக்கு தவறுறோம்.
தியானம் செய்வதற்கு உகந்த நேரம் என்று ஏதாவது இருக்கிறதா, அல்லது எப்போது வேண்டுமானாலும் தியானம் செய்யலாமா?
அதாவது தியானம்ங்கிறது வந்து நம்ம எப்பொழுது வேணாலும் அந்த பயிற்சி செய்யலாம். ஆனா அதற்கு முக்கியமான ஒரு பயிற்சி வந்து செய்யறதுக்கு நம்ம அதிகாலை நேரம் வந்து ரொம்ப உகந்தது. அதாவது அதிகாலை நேரம் வந்து நம்ம ஒரு 4 மணி 5 மணி அளவுல நம்ம பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். அதே போல நம்மளுடைய மனதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்ப செய்தீங்க அப்படின்னா அதனுடைய இஃபெக்டிவ் அந்த எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனுடைய தாக்கம் அந்த அமைதி நிலை இதெல்லாம் அனுபவம் செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அதிகாலை ரொம்ப சிறந்த நேரம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த கவிதா ருக்மணி அவர்கள். இன்னும் ஒரு கேள்வி, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தியானம், யோகா, யோகாசனம் எல்லாம் வியாபாரமாக மாறி வருவதாகவும் இந்த கோர்பரேட் சாமியார்களின் எண்ணிக்கை கூடிவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
மனிதர்களுக்கு இப்ப ரொம்ப வந்து தேவையான விஷயமா ஆயிட்டனால இது அதிகமா என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வந்து பாப்புலர் ஆக்குறாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இருக்கக்கூடிய இந்தியால பாத்தீங்கன்னா ஒண்ணு கோயில் அதிகமா கூட்டம் இருக்கு, இன்னொன்னு ஹாஸ்பிட்டல் அதிகமா கூட்டம் இருக்கு. இது ரெண்டுமே வந்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அதிகமா கூட்டம் இருக்குன்னா நோயாளிகள் அதிகமாயிட்டாங்க, கோயில் அதிகமா கூட்டம் வருதுன்னா மனநோய்கள் கவலைகள் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப மனிதர்களுக்கு வந்து அது தேவைன்னு தெரிஞ்சுட்டு அத வந்து சில பேர் வந்து மன நல்ல ஒரு மனதோட ஒரு சேவை மனப்பான்மையோட அதை வந்து போக்கணுங்கிறதுக்காக செய்யறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க மெஜாரிட்டி. ஆனா ஒரு சிலர் இந்த கலியுகத்துல அப்படியும் இருக்கலாம். சோ அதை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக வைத்து செய்யக்கூடியவங்களும் இருக்கலாம். ஆனா வந்து நம்ம அவர்களையும் நம்ம வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்துல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். பட் நாம வந்து மக்கள் என்ன பண்ணணும்னா நமக்கு எங்க நன்மை இருக்கு அது வந்து என்ன அப்படிங்கறத பகுத்தறிஞ்சு நம்ம அதுல வந்து போனோம்னா நல்லது.
நீங்கள் தியான வகுப்புகள் எல்லாம் எடுக்கிறீர்கள் இல்லையா? எங்களுக்காக மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லது ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு ஏதாவது ஒரு எளிய பயிற்சி என்று சொல்ல முடியுமா?
அதாவது நம்ம வந்து நம்ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒரு எதிர்மறையான உணர்வுகள்னால ஏற்படக்கூடியது வாழ்க்கையில. ஒண்ணு மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம மனதிற்கு நல்ல எண்ணங்களை நம்ம கொடுத்தா போதும், நமக்கு இருக்கக்கூடிய கவலை மன அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் விலகிடும். என்ன நல்ல எண்ணம் ஒண்ணு அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாரையும் வந்து எப்படி இருக்காங்களோ அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப இவர்களுக்கு ஒரு குணம் இருக்கு, அவர்களுக்கு ஒரு குணம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கும். அப்ப யாருக்கு எந்த ஒரு சுபாவம் இருந்தாலும் யாருமே வந்து நல்லவர்கள் 100% கிடையாது, யாருமே கெட்டவர்கள் 100% கிடையாது. நல்லது கெட்டது ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணணும்னா அவர்கள் எப்படி இருக்காங்களோ அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். ஒண்ணு வந்து அது, இன்னொன்னு வாழ்க்கையில வந்து நம்ம என்ன விரும்புறோமோ அதுதான் வந்து நடக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து நினைக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம நினைப்பது எல்லாமே நம்ம அடைய முடியாது. ஆனா எது வருதோ அதை வந்து பெஸ்டா ஆக்கிக்கிறதுக்கான சக்தி மனிதனுக்கு இருக்கு. எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கணும். நமக்கு புராணங்கள்லயும் சொல்லியிருக்காங்க, எது நடந்ததோ கீதையில சொல்லப்பட்டிருக்கு, எது நடந்ததோ நல்லது இருக்கு, நடந்து கொண்டிருப்பதும் நல்லதுக்கு, நடக்க போவது இன்னும் நல்லதுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவ் திங்கிங் நம்ம வந்து பல விதமான விஷயங்கள்ல இருந்து நம்ம எடுத்துட்டு நம்ம மனதிற்கு அந்த எண்ணங்களை நம்ம அடிக்கடி கொடுத்தோம்னா நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம்.
சரி, இதற்கு எளிய பயிற்சி ஏதாவது இருக்கிறதா?
நம்ம வந்து அமைதியாக அமர்ந்து கொண்டு நம்ம வந்து மனதை ஒருமுகப்படுத்தி சில எண்ணங்களை நம்ம ஆள் மனதுக்கு கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு அமைதியான உயிர், இந்த அமைதி என்பது என்னுடைய சொந்த குணம், இயற்கையான குணம், எனக்குள்ளே அமைதி இருக்கு, நான் என்னுடைய அந்த அமைதியை நான் வந்து அனுபவம் செய்யறேன். அமைதியோட சக்தி வந்து எனக்குள்ள நிரம்பி இருக்கு. இப்படி எல்லா சிந்தனைகள்ல இருந்தும் மனதை விலக்கிட்டு அமைதியாக அமர்ந்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு அப்படி நம்ம பயிற்சி பண்ணும் போது அந்த அமைதியை வந்து நம்ம அனுபவம் செய்ய முடியும். அந்த அமைதி நம்மளுடைய சக்தி பலம்ங்கிறதையும் நம்ம அனுபவம் செய்ய முடியும். சிந்தனைகள், மனிதர்கள், விஷயங்கள் இதுல இருந்தெல்லாம் விலக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து நம்ம நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்கு கொடுத்துக்கணும். அப்படி நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து அந்த அமைதிங்கிறது அனுபவமாகும். அப்ப நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
உங்களது ஆஸ்திரேலிய விஜயம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று?
நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்த 2 மாதங்களாக நான் வந்து இருக்கேன். எதற்காக அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து முக்கியமாக இந்த ஆன்மீக சேவைகள், தியானம் கற்றுக் கொடுப்பது இதற்காக வந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம பிரம்மாகுமாரிகள் அமைப்புல இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மக்களுக்கு நிறைய பேர் இந்த தியானம், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் விரும்புறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ இங்க வந்து நான் மெல்போர்ன், அதுக்கப்புறம் வந்து சிட்னி, கேன்பரா இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று சேவைகள் வந்து செய்துட்டு இருக்கோம்.
கடந்த 22 வருடங்களாக நீங்கள் தியான பயிற்றுனராக இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கு அல்லது பிரம்மகுமாரிகள் அமைப்போடு நீங்கள் சேர்ந்து இயங்குவதற்கு உங்களை தூண்டியது எது?
அதாவது நான் வந்து என்னோட டிகிரி காலேஜ் வந்து படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் இயர். அப்படி படிக்கக்கூடிய நேரத்துல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் முடிவு பண்ணோம், நம்ம வந்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனுக்காக நம்ம எங்கேயாவது போனோம். ஏன்னா நாங்க வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது வந்து 3rd இயர்ல வந்து இட் இஸ் டஃப், நிறைய வந்து ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் நிறைய படிக்கணும், அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து டெவலப் பண்ணிக்கணும், ப்ராக்டிக்கல் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா, நம்ம எங்கேயாவது மெடிடேஷன் கிளாஸ் போகலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு இந்த பிரம்மகுமாரிகளோட அமைப்பு வந்து தெரிய வந்தது. அப்படி நாங்கள் வந்து தான் இந்த இதுக்குள்ள வந்து நான் வந்து நுழைந்தது. ஸோ அப்படி நுழையும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ், இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகள், இந்த தியானம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம உலகத்தை எவ்வளோ பரந்ததாக புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த அனுபவங்கள் என்ன வந்து இந்த வாழ்க்கையிலே வந்து இருக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது.
மிக்க நன்றி கவிதா ருக்மணி அவர்களே, பல நல்ல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
நன்றி, வணக்கம்.